வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் வசனம் 1-8 வரை.
இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நத்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000.
கடந்த வாரம் நம்ம இந்த ரெவலேஷன் புக்ல அந்த 6வது முத்திரை திறக்கிறத நம்ம பார்த்தோம். என்ன மாதிரி ஒரு காட்சி, ஒரு நெஞ்சையே உருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். ரொம்ப டிஸ்டர்பிங் காட்சி. நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு விசுவாச கண்களால காண்டி அதை நம்ம கண் முன்னாடியே நடக்கிறத காண்டி நம்ம பார்த்துட்டோம். ஒரு கனவு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு கனவு வந்தாவே நம்ம மிரண்டு போறோம். நம்ம கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி அந்த காட்சி நடந்துச்சுன்னா நம்மளால சொல்ல போனா ஒரு வாரம் தூங்கி கூட இருந்திருக்க முடியாது. யோவானை நீங்க நினைச்சு பார்க்கணும். அவர் கண் முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குது. கண் முன்னாடி இப்படி நடக்கிற ஃபியூச்சர்ல நடக்க போற காட்சி அவரு முன்னாடி போய் டைம்ல போய் பார்த்துட்டு வந்து நமக்கு எழுதுறாரு. அவருக்கு எப்படி என்ன பாதிப்பு யோவான் மனசுல ஏற்படுத்தி இருக்கும்? அதான் அந்த அதிகாரம் முடியறது வந்து ஒரு ரொம்ப மனித குலமே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினால் வந்தது யார் நிலை நிற்க முடியும் அப்படின்னு உருக்கிற மாதிரி என்ன மாதிரி அழுதுருப்பாங்க. என்ன மாதிரி சத்தம் போட்டு நரக சத்தம்னா நமக்கு எப்படி தெரியுதா? அந்த மாதிரி அழுது கத்தி இருப்பாங்க. அந்த சத்தம் எல்லாம் யோவான் காதுல இட்ஸ் ஸ்டில் ரிங்கிங்ன்ற மாதிரி அவர் காதுல அப்படியே ரிங்கா இருக்கும். அதை நினைச்சு மனசே உருகி போய் ஒரு கேள்வி என்ன அப்படியே யோவானுக்கு வந்திருக்கலாம். எல்லாருக்குமே வருது இதை படிக்கும் போது. இப்படி கடவுள் உலகத்தை இப்படி நியாயம் தீர்த்து இப்படி பயங்கரமா அழிக்க போறாருன்னா கடவுள் அவருடைய ஜனங்களை அவர் எப்படி காப்பாற்ற போறாரு? அவருடைய ஜனங்களுடைய பாதுகாப்பு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி. அது நிச்சயமா வரும். கடவுள் இப்படி உலகத்தையே பயங்கரமா இது பண்ண போறாருன்னா அவருடைய ஜனங்களுக்கு இவ்வளவு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரே, நான் பாதுகாப்பேன், உங்களை இது பண்ணுவேன், கோபாக்கினைக்கு நீங்க நியமிக்கப்படலாம் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அந்த ஜனங்களை அவர் எப்படிதான் காப்பாத்த போறாரு? இவ்வளவு எல்லாமே அதிர்ந்து போகுது, நட்சத்திரம் எல்லாம் போகுது, தீவுகள்லாம் இடம், மலைகள்லாம் இடம் இல்லாம போகுதுன்னா அவருடைய ஜனங்களுக்கு என்ன நடக்கும்? யார் நிற்கக்கூடும் தேவனுடைய கோபாக்கினைக்கு முன்பதாக அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதிலாகத்தான் 7வது அதிகாரம் வருகிறது. இட்ஸ் ஒரு இன்டர்லூடுன்னு வாங்க தெரியுங்களா? மியூசிக்ல இன்டர்லூடுனா எல்லாம் நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, திடீர்னு நடுவுல மியூசிக் வருமே, எதுக்கு? அப்படியே நமக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி தான், ஒரு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இன்டர்வியூடு, ஒரு இன்டர்வல் இல்லைங்களா? இன்டர்வல் எதுக்கு? ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்வல் மாதிரி அந்த 7 முத்திரைகளுக்கு நடுவுல ஒரு மனசே உலுங்கி போய் கலங்கி போய் விசுவாச கண்களால் பார்த்து அதை மிரண்டு போய் இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு அஷூர் பண்ற மாதிரி தேவனுடைய ஜனங்க வந்து அப்படியே பயந்து போய் ஐயோ என்ன ஆக போகுதுன்னும் போது ஒரு ஒரு குழந்தை அழுது மிரண்டு போய் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது தாய் வந்து எப்படி ஒரு ஆறுதல் படுத்துது, அந்த மாதிரி ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி இயேசு வந்து பயப்படாதே சிறுமந்தையே, பிதா என்றால் அவருடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறான்னு பிராமிஸ் பண்ணியிருக்காருன்னு ஆறுதல் படுத்துற மாதிரி உங்களுக்கு அந்த ராஜ்யம் போவாது, ராஜ்யம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாருன்ற ஒரு ஆறுதலாக இந்த அதிகாரம் வருகிறது. ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய நிச்சயம் கொடுக்கும்படிக்கு இந்த அதிகாரம் வருதுங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இதை தாண்டி நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம் இந்த அதிகாரத்தினா நமக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும். என்ன மாதிரி கான்பிடன்ஸ்னா, சங்கீதக்காரன் 46:1 அவர் சொல்றாரு, இந்த சங்கீதம் பாருங்களா எப்படி எழுதியிருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாக தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து போய் பொங்கி அதன் பெருங்காற்றினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம். நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு அப்புறம் சேலான்னு வருது பாருங்க, வருதுங்களா சேலான்னு, அது யோசிச்சு பாருங்க அர்த்தம், பாட்டு மாதிரி பாடிட்டு போயிடலாம். யோ நம்ம சொல்ல முடியுமா எப்படி வருது பாருங்களேன், பூமி இது நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் கண்ணில் யோசிச்சு பாருங்க, பூமியே நிலை மாறுது, அங்க கடல் கிட்ட நிக்கிறோம், அந்த சமுத்திரத்துல அந்த கடல் அந்த மலை வந்து நடு சமுத்திரத்துல முழுகுது, கடல் கொந்தளிப்புல அப்படியே சுனாமி வருது, அதெல்லாம் அப்படியே கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் யாருங்க பயப்படாம இருக்க முடியும். இவர் என்ன சொல்றாரு, பயப்பட மாட்டோம், ஏன் கர்த்தர் எங்களுடைய பலனுமானார். இந்த மாதிரி பகுதிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு உண்மையாவே பயம் வராது. இந்த மாதிரி பகுதி அதுக்கு தான் இந்த பகுதி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 7வது பகுதி அதுதான் நம்ம படிப்போம், பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யட்டும். இத வந்து எப்படி பயப்படாம இருக்க முடியும், ஒரு யெகோவாவை முழுசா நம்புகிற மனிதன் அவன் பயப்படாம இருக்க முடியும். இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். இந்த பகுதி வந்து 6-7 முத்திரைக்கு நடுவுல ஒரு ஆறுதலாக ஒரு அஷூரன்ஸ்க்கு ஒரு உறுதி அளிக்கும்படிக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு வருது நம்ம பார்க்கிறோம். இது வந்து 2 காட்சிகள் இந்த அதிகாரத்தில் வருது, யோவானுக்கு 2 காட்சிகள். ஒன்னு வந்து தேவனுடைய சபை பூமியில எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு காட்சி. 2வது காட்சி, தேவனுடைய சபை பரலோகத்தில் எவ்வளவு இன்பத்தில் அகமகிழ்ந்து இருக்கிறது. இது 2 தான் காட்சி. 1-8 வரைக்கும் வருது வந்து தேவனுடைய சபை பூமியில எப்படி பாதுகாக்கப்படுது. அதான் இங்கிலீஷ்ல வந்து த சர்ச், த சேஃப்டி ஆஃப் த சர்ச் மிலிட்டன்ட் அப்படின்னு வார்த்தை வரும். மிலிட்டன்ட்னா தேவனுக்காக நம்ம எல்லாரும் போர் செய்கிறவர்களா இருக்கிறோம். தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக நம்ம வாழும் போது, பரிசுத்தமா விசுவாசத்துல நம்ம வாழும் போது நம்ம என்னவோ நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா அந்த ஆவிக்குரிய உலகத்துல வி ஆர் ஆல் போர் வீரர்கள். நம்ம தேவனுக்காக நிற்கிறவர்களா, போர் செய்கிறவர்களா நம்ம இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதனாலதான் சர்ச் மிலிட்டன்ட் பேர் நமக்கு. அதனா என்ன, அது ஒரு மிலிட்டரி சர்ச், கடவுளுக்காக போர் செய்யறதுதான் ஒரு சர்ச். அந்த மாதிரி சர்ச் மிலிட்டன்ட், அந்த சர்ச் வந்து பரலோகத்துல சர்ச் ட்ரையம்ஃபண்டா மாறப்போகுது. அப்படின்னா வெற்றி கொண்ட சபையாக பரலோகத்துல இருக்க போகுது. அதுதான் நம்ம அடுத்த காட்சியில பார்க்க போறோம், வெற்றி கொண்ட சபையாக பரலோகத்தில் எவ்வளவு மகிமையில இருக்க போகுது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பூமியில இருக்கிற சபை. பூமியில இருக்கிற சபையை கடவுள் எப்படி பாதுகாக்கிறார், சர்ச் மிலிட்டன்ட், கடவுளுக்காக போர் செய்த துன்பங்கள் கஷ்டங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியில் கடவுளுக்காக போர் செய்து நிக்கிற அந்த சபையை கடவுள் எப்படி ப்ரொடெக்ட் பண்றார், அதான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை புரிஞ்சுக்கிறது. 3 தலைப்புல இதை நான் பார்க்கலாம் நினைச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஐடென்டிஃபை, சீல் அண்ட் செக்யூர். ஐடென்டிஃபைனா அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அவங்களை முத்திரையிடுறது, அவங்களை பாதுகாக்கிறது. இந்த 3 தலைப்பு, ஐடென்டிஃபை, சீல் அண்ட் செக்யூர். என்ன ஐடென்டிஃபை அப்படின்னா, இந்த வசனத்துல எத்தனை பேர் போட்டிருக்கு, 144,000 பேரை பத்தி போட்டிருக்கு. யார் இவர்கள், அதுதான் கேள்வி, யார் இவர்கள், அதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர்கள் யார் என்றுதான் நம்ம சரியா புரிஞ்சுக்காக்கட்டி ரெவலேஷன் புக்கே வேற வழியில நம்ம போயிருவோம். ரொம்ப முக்கியம். அதனால ஒரு ரியல் பைபிள் ஸ்டடியா நம்ம பண்ண போறோம், ரியல் பைபிள் ஸ்டடிங்களா கவனமா கேட்கணும். ஏன்னா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா நம்ம ரெவலேஷன் பாதையாவே தப்பா போறோம், ரெவலேஷன் நம்ம ஊர்ல தப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பாதையில போயிடுவோம். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்க பார்ப்போம். அதனால கொஞ்சம் நேரம் எடுக்க போறேன், அதுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் கொடுக்க போறேன். ஏன்னா ஃபியூச்சரிஸ்ட் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஃபியூச்சரிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ரெவலேஷன் புக்கை பத்தி, ரெவலேஷன் புக் வந்து இப்ப நடக்கிற காரியத்தை குறித்து அது ஒண்ணுமே பேசல, எதிர்காலத்தை குறித்து தான் பேசுது. ஆகவே ரெவலேஷன் வந்து எல்லாமே புக்கு ஒரு ஒரு புக்கும் ஒன்னுக்கு அடுத்து ஒன்னுக்கு அடுத்து என்ன நடக்குது அதை பத்தி தான் ரெவலேஷன் புக் பேசுதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. ஏன்னா ஒன்னும் இல்லை, நான் ஆரம்பத்தில் படிக்கும் போதே அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஆறாவது முத்திரை திறந்த பிறகு என்ன ஆச்சு, எல்லாம் போச்சு இல்லைங்களா. வேற என்ன இருக்கு மிஞ்சி, ஏதாவது இருக்கா மிஞ்சி, வானம் திறந்துருச்சு, பூமி தீவிகள்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா இயேசு வரணும், நியாய தீர்ப்பு நடக்கணும். அது ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு, அது வந்து அடுத்த காட்சிகள்ல வரப்போகுது. ஆனா இவங்க எப்படி சொல்றாங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னும் காரியங்கள் தொடர்ந்து போவோம், இன்னும் ஏழு முத்திரை, ஏழு எக்கால சத்தம், ஏழு கலசங்கள் அதெல்லாம் வரும்னு. அதுக்கு அர்த்தமே இல்லை, அப்படி பார்க்கவே முடியாது. ரெவலேஷன் வந்து ஒரு லைனா ஒண்ணுக்கு அடுத்து வரல, ஒரே காரியம். இயேசுடைய முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் நடக்க போற காரியங்களை வித்தியாசமான அடையாள மொழியில வித்தியாசமான கருத்துக்களை வலியுறுத்துவதற்காக நமக்கு அப்படி எழுதியிருக்கு. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இல்லைங்களா. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதையே யோசிச்சு பாருங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனா இதுல மூணாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு,
நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமலவும்
பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே சேதமாயிருச்சு ஆறாவது முத்திரையில. இத லைனா அது நடந்த பிறகு இது நடக்குதுன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை, நம்ம கிளீனா பாத்துக்கலாம். சரி, நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்கும்போது இந்த வசனத்துல எப்படி ஆரம்பிக்குது இந்த அதிகாரம், இவைகளுக்கு பின்புன்றாரு. அப்படின்னா அதெல்லாம் நடந்த பிறகு பின்புன்னு நமக்கு வரலாம். அதெல்லாம் நடந்த பிறகு முன் பின்பு இல்ல, அது அந்த காட்சியை நான் கண்ட பின்பு இந்த காட்சியை கண்டேன். அவர் கண்ட காட்சிகளுடைய ஆர்டரை தான் சொல்றாரே தவிர இதுக்கு பின்பு எப்படி நடக்கும்ன்றத சொல்ல, இவைகள் இது நான் இது பார்த்துட்டேன், இதுக்கு பார்த்த பிறகு இத பார்த்தேன்றார். சேம் காரியம் தான், வித்தியாசமான கோணத்துல பார்த்திருக்கிறாரு. ஆனா இவைகளுக்கு பின்புன்றதுக்கு அர்த்தம் என்ன, அது நடந்த பிறகு இதுன்னு இல்ல, புரியுதுங்களா. சரி, ஒரு ஃபியூச்சர், இந்த யார் இவர்கள், இந்த 144,000 ஜனங்க யார் இவர்கள், அதான் கேள்வி நமக்கு. யார் இவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊர்லயும் சரி ஃபியூச்சரிஸ்டம் என்ன சொல்றதுன்னா இவர்கள் வந்து யூதர்கள், வெறும் யூதர்கள். இவர்கள் என்ன நடக்க போகுதுன்னா இயேசு வந்து ராப்சர்னு ஒன்று வரப்போகுது, திடீர்னு எப்பனா வந்துடலாம். வரும்போது இங்க இருக்கிறவங்கல ஒரு 10 பேர் கபாக்குன்னு காலி ஆயிருவீங்க, இங்க பார்த்தா ஒரு 2-4 பேர் காலி ஆயிருவீங்க. மத்தவங்கலாம் எங்க போனாங்கன்னு எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்திகிறிஸ்து வருவான், அந்திகிறிஸ்து வந்து மகா உபத்திரவ நாள் வரும்போது அப்போ வந்து இந்த யூதர்ங்க வந்து ரட்சிக்கப்பட போறாங்க, இந்த யூதர்ங்க வந்து ஆண்டவருடைய திட்டத்துல அவங்கள கொண்டு வர போறார் அப்படின்னு ஒரு ஒரு போதனை இருக்கு. அது அதுதான் நம்ம ஊர்ல நிறைய கேட்டிருக்கோம், அதைத்தான் நானும் படிச்சுக்கிட்டு வந்தது. எங்க பாஸ்டர் எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறதே அதுதான். அப்படி ஒரு போதனை இருக்கு. அதுல என்ன அதனோட ப்ரீ சப்போசிஷன் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா கடவுளுக்கு, கடவுளுடைய ஜனங்க வந்து ரெண்டு விதமான ஜனங்க இருக்கிறாங்க. ஒன்னு வந்து யூத ஜனங்க, இன்னொன்னு வந்து சபை. ரெண்டு விதமான ஜனங்க, கடவுள் ரெண்டு விதமான திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்கிறார். யூத ஜனங்களுக்கு ஒரு திட்டம், சபைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அது அப்படித்தான் வருது. என்னன்னா ஒரு உதாரணம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு ட்ரெயின் போதுன்னு வைங்களா, கடவுளுடைய திட்டம் தான் ஒரு டிராக் மாதிரி. கடவுள் வந்து யூத ஜனங்க ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தார், ஓட்டிட்டு வரும்போது அவங்க இயேசு வந்தாரு, இயேசு அவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த ட்ரெயின் எடுத்து டிராக்ல சைட்ல போட்டார், சைட் டிராக்ல நிக்க வைப்பாங்க இல்லைங்களா கொஞ்ச நாள் மெயின்டெனன்ஸ், அப்படி போட்டாரு. போட்டுட்டு ஒரு புது ட்ரெயின் ஆரம்பிச்சார், அந்த ட்ரெயினுக்கு பேர் தான் சபை. அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வர போறாரு, ஓட்டிட்டு வந்து ராப்சர்னு ஒரு டைம் வரும்போது அந்த ட்ரெயினை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் முடிஞ்ச பிறகு இந்த அடம் பிடிச்ச யூதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, மாறாத யூதர், அவங்கள பிடிச்சி திருத்தி மகா உபத்திரவனாலாம் கொடுத்து அவங்கள சரி பண்ணி அதுக்கப்புறம் காப்பாத்தி கூட்டு வர போறாரு. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு போதகம் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கு ரொம்ப போதகம் அதுன்னு பார்த்து அப்படி பார்த்தா ரெவலேஷனே வித்தியாசமா தெரியும் நமக்கு. ஆனா பைபிள் அப்படி இல்லை, நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படி இல்லை. அது வந்து அது ஹிஸ்டாரிக் காலாகாலமா நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் நம்பி வந்த போதகம் இல்லை. ஒரு ரெண்டு நூற்றாண்டுல தான் ரொம்ப பரவிருச்சு, பாப்புலர் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு சென்சேஷன் ஏற்படுத்தணும், ஒரு மாதிரி ஏற்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு போதகம் வந்தது. பைபிள்ல வந்து இந்த ட்ரெயின் உதாரணமே இல்லை. பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா ஒரு மரம் உதாரணம், ஒரு ஒலிவ மரம் உதாரணம். கடவுள் கொடுக்கிறார், ரோமர்ல வருது, பவுல் கொடுக்கிறார் ஒலிவ மத உதாரணம். அந்த ஒலிவ மர வேர் வந்து யூத ஜனங்கத்தான், அதனோட மரம் யூத ஜனங்கத்தான், அதனோட பிரான்சஸ் கிளைகளும் யூத ஜனங்கத்தான். ஆனா சில கிளைகள் என்ன பண்ணுச்சு, இயேசுவை ஏத்துக்காததுனால அந்த கிளைகளை உடைச்சு போட்டு புறமதஸ்தர் யாரு, நம்ம நம்மள ஒட்ட வச்சிருக்கிறாரு. ஆனா மரம் ஒண்ணுதான், கடவுளுடைய ஜனங்க ஒருத்தர் தான், ஒரே திட்டம் தான் கடவுளுக்கு இருக்கு. ரெண்டு ரெண்டு திட்டம் கடவுள் வச்சில்ல, ரெண்டு ரெண்டு ஜனங்களா கடவுளை பார்க்க, தேவனுடைய ஜனங்களை பார்க்க கூடாது, அது ரொம்ப தப்பு. புரியுதுங்களா? ஏன்னா யூத இயேசு சொல்றதைய பார்ப்போமே நம்ம ஒரு இடத்துல, யோவான் 10:16 அவர் தன்னுடைய தான் ஏற்படுத்தக்கூடிய சபையை பத்தி அவர் சொல்லும் போது, யோவான் 10:16 என்ன சொல்றாரு, ரெண்டு மந்த இருக்கும் நான் சொல்றாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்படின்னா யூத ஜனங்க கூட இருக்கிறாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற, அப்படி யார பார்த்து சொல்றாரு, புறமதஸ்தர, அந்த ஆடுகளும் எனக்கு உண்டு. தொடர்ந்து படிங்க,
அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும்,
கொண்டு வந்து
அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும்.
புரியுதுங்களா? ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன், ஒரே மந்தை தான், ஒரே தேவனுடைய திட்டம் தான். என்ன பார்க்கணும்னா யூத மதத்தின் நிறைவேறுதல் தான் இந்த கிறிஸ்தவ மதம். உங்களுக்கு தெரியுங்களா, த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஜுடேயிசம் இஸ் கிறிஸ்டியானிட்டி. யூதர்களுக்கு ஒரு தனியா திட்டம், கிறிஸ்தவர்களுக்கு தனியா திட்டம் இல்ல. யூத மதம் ஒரு நெடலாக இருக்குன்னு நம்ம படிச்சுட்டு வரோம். புரியுதுங்களா? இப்படி பாடம் சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பேர் வந்து இன்னொன்னு டிஸ்பென்சேஷனலிஸ்ட். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், ரொம்ப ரெவலேஷன் படிச்சா அதெல்லாம் நீங்க கத்துக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளை துண்டு துண்டா வெட்டிடுவாங்க. இது பழைய ஏற்பாடு சிலதெல்லாம் யூதர்களுக்கு சேர்ந்தது, அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இல்ல. இதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு சேர்ந்தது. மலப்பிரசங்கம் எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு இல்ல, யூதர்களுக்கு சொன்னாருன்னு கிறிஸ்தவத்தையே கெடுத்து விட்டுருவாங்க. டிஸ்பென்சேஷனலிஸ்ட் ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, 10 கட்டளை வந்து நமக்கு தேவையே இல்லை, 10 கட்டல் நமக்கு தேவையில்லை. அப்படிதான் போதகம் வருது. கிறிஸ்தவம் சீர்கட்டு போனதே இந்த ரெண்டு நூற்றாண்டுல இப்படிப்பட்ட போதகனாலதான். ஏன்னா நம்ம கிருபையினால ரட்சிக்கப்படுகிறோம் இல்லையா, 10 கட்டலே நமக்கு தேவையில்லை. அதனால நான் கொலை செய்யலாம், அதனால நான் போய் சொல்லிக்கலாம், அது ஆண்டவர் சொல்றாரு. நான் ரட்சிக்கப்படுவது வந்து 10 கட்டளையினால இல்ல, கிருபையினால் நான் ரட்சிக்கப்படுகிறேன். ஆனா என்னுடைய கோட் ஆஃப் கண்டக்ட், என்னுடைய நடத்த ஆண்டவர் என்ன நடக்கும்படி எப்படி விரும்புறாரு. முழு புதிய ஏற்பாடு எக்ஸ்பான்ஷனே வந்து 10 கட்டளையை விரிவாக்குறது தான் முழு புதிய ஏற்பாடு. எப்படி 10 கட்டளையின்படி நடக்கணும்னு தான் புதிய ஏற்பாடை நம்ம கத்துக் கொடுக்குது. ஒரு கிறிஸ்தவனா நம்ம நடக்க வேண்டியது 10 கட்டளையின்படி தான் நடக்கணும். ஆனா நான் ரட்சி, அதனால ரட்சிப்படகில்ல, கிருபையினால் நான் ரட்சிக்கப்படுறேன், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனா இவங்க அப்படி இல்லை, பிரிச்சுட்டாங்க எல்லாம், அது நமக்கு தேவையில்லைன்னு. அப்படிப்பட்ட போதகத்து குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டு ஜனங்க இல்ல, தேவனுடைய ஜனங்க ஒரே ஜனங்க தான். ஏன்னா யூத மதம் வந்து ஒரு நிழலாக கிறிஸ்தவ மதத்துக்கு இருந்திருக்கு. எபிரேயர் புத்தகம் முழுவதுமா அதாங்க சொல்லுது நமக்கு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எபிரேயர் புத்தகம் பழைய ஆலயம் பழைய இதெல்லாம் என்ன சொல்லுது, அதெல்லாம் நிறைவேறிச்சு இயேசுல. இயேசுல எல்லாமே நிறைவேறிச்சு. அவருடைய பழைய வேறுபாடுல இருந்த சடங்கு ஆடு பலி அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா இயேசுல நிறைவேறிச்சு. ஆனா அதனுடைய முழுமையே புதிய ஏற்பாடு தான், சபைதான். ஏன்னா பழைய ஏற்பாடுல ஒரு ஆசாரியர் இருந்தார், அவர் வந்து ஒரு அவரும் ஒரு பாவி தானே ஆசாரியர், அவரும் செத்து போவார். ஆனா புதிய ஏற்பாடுல பிரதான ஆசாரியரா நமக்கு சாகாத பரிபூர்ணமான இயேசு இருக்கிறார், அதுதான் நிறைவேறுதல். புரியுதுங்களா? உங்களுக்கு பழைய ஏற்பாடுல இருக்கிறதெல்லாம் புதிய ஏற்பாடுல நிறைவேறுதுங்க. பழைய ஏற்பாடுல அந்த தூபம் காட்டுவாங்க ஆலயத்துல, புகை புகையா போவோம், அது என்னத்தை குறிக்கிறது, ஜபம். புதிய ஏற்பாடின் ஜபத்துக்கு ஒரு நிழலாக அது இருந்துச்சு, தேவனுக்கு போற ஜபத்துக்கு ஒரு நிழலா இருக்கு. இன்னும் பழைய ஏற்பாடுல ஆலயம், பிசிக்கல் ஆலயம் பெருசா கட்டி வச்சிருந்தாங்க. ஜீவனுள்ள ஆலயமே சபதானே, இப்போ அங்கத்தானே தேவன் குடியிருக்கிறாரு. பழைய ஏற்பாடுல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, கானான் தேசம் அடிச்சுக்கிட்டாங்க, அது என்ன கிறிஸ்தவங்களுக்கு? நம்ம பரலோகம். புரியுதுங்களா? ரெண்டு திட்டம் இல்ல கடவுள் வச்சிருக்கிறது. பலர் யூத மதத்தின் நிறைவேற, யூத மதம் ஒரு நிழலாக இருந்துச்சு, அதனோட நிறைவேறதில் தான் கிறிஸ்தவ மதம் சபை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். டூ பிளான்ஸ் இல்ல கடவுளுக்கு. ஓகே, அதுதான் உங்களுக்கு வலியுறுத்தணும்னு பார்த்தேன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய காரியத்தை தப்பிச்சு போலாம். ஏன்னா மற்ற போதவங்க நம்ம கேட்கும் போது இவங்க அப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்னைக்கு படிச்ச பகுதிய இது வந்து நமக்கு சம்பந்தப்பட்டது அல்ல. இது யார பத்தி போட்டிருக்கு? யூதர்கள். யூத தானே போட்டிருக்கு. இந்த கோத்திரம், ரூபன் கோத்திரம், அவங்க கோத்திரம்னு அது சொல்ல, அது தப்பு. ஏன் தப்புனா, இது யூத அவரை பத்தி போடல, இது சபையை பத்தி போட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும். ஓகேங்களா? யார பத்தி போட்டிருக்கு? சபைய பத்தி போட்டிருக்கு. எப்படி நிரூபிக்க போறேன்? நிறைய பாயிண்ட்ஸ் நான் கொடுக்க போறேன். இது சபை சொல்ல போனா இது யார பத்தி? நம்மள பத்தி போட்டிருக்காங்க. நம்மள பத்தி போட்டிருக்கு. சபைய ஒரு அடையாள மொழியில, யூத வார்த்தையில விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல நம்பர் என்ன நம்பர் போட்டிருக்கு? 144,000. கரெக்டுங்களா? என்ன இந்த நம்பர்? இவங்களை அடையாளம் பார்த்துட்டு இருக்கோம், யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். என்ன இந்த நம்பர் அப்படின்னா, பைபிளுக்கு, பைபிள்லயும் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா, பைபிளுக்கும் நமக்கு மேக்ஸ் தெரியும். 144,000 நம்பர் என்ன அப்படின்னா, பைபிள்ல மேக்ஸ் புக்னா ஒரு புக் இருக்கு, தெரியுங்களா? எந்த புக்குன்னு? என்ன ஆகுமோ, அந்த புக்கே நம்பர்ஸ் போய் பேர் இல்லையா? நம்பர்ஸ். அந்த புக்கை படிச்சா ஓரளவுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்பர்ஸ் அந்த புக்கை படிக்கணும். என்ன அந்த புக்ல இருக்கு அப்படின்னா, கடவுள் வந்து சென்சஸ் எடுப்பார். சென்சஸ் எண்ணிக்கை இல்லைங்களா? ஆட்கள் எத்தனை பேர், அவங்க எடுக்கிற சென்சஸ் எப்படின்னா, போருக்கு ரெடியா இருக்கிறவங்க, போருக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கக்கூடியவங்களதான் எண்ணுவாங்க. அந்த நம்பர்ஸ்ல எண்ணி, இந்த கோத்திரத்துல இத்தனை பேர் இருக்காங்க, இந்த கோத்திரத்துல இத்தனை பேர் இருக்காங்க, எண்ணிக்கை எண்ணி போடுவாங்க. இந்த அடையாள மொழியில வந்து 1,000 வார்த்தை வந்து ஒரு திரளான அன்லிமிட்டட் நம்பருக்கு 1,000 ஒரு வார்த்தை வரும். அதனாலதான் 1,000 வருஷம் அடிக்கடி வரப்போகுது. நம்ம பார்க்க போறோம். 1,000 வருஷம் இல்ல, இட்ஸ் சிம்பாலிக் லாங்குவேஜ். எதுக்கு? ஒரு எண்ணி முடியாத ஒரு நாள். தேவனுக்கு ஒரு நாள் 1,000 வருஷம் போல இருக்கிறதுனா, 1,000 வருஷத்தை பத்தி ஒன்னும் பேசல. அவருக்கு வெறும் 1,000 வருஷம் தானா ஒரு நாள்? இல்ல, ஒரு திரளான நம்பருக்கு 1,000 வாங்க அவங்க. அதனால 1,000 ஒரு ஒரு பெரிய நம்பர். இதுல என்ன, 144,000 எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலேற்பாடுல இருக்கிற அந்த 12 கோத்திரங்கள், 12 பேட்ரியார்ட்ஸ் சொல்லுவோம், யாக்கோபுடைய 12 பிள்ளைங்களும், புதிய ஏற்பாடுல இருக்கிற 12 அப்போஸ்தலர்களும், இந்த 12 கோத்திரங்கள், 12 அப்போஸ்தலர்கள் இன்டு 1,000 தாங்க மேக்ஸ். என்ன ஆகும்? இத பத்தி தான் அடையாளமா போட்டிருக்கிறது. அது மொத்த நம்பரை குறிக்கணும்னு பாயிண்டடா இவ்வளவுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இவங்களதான் இந்த நம்பர்ல எடுக்கவும் முடியாது, இந்த நம்பர்ல சேர்க்கவும் முடியாதுன்னு ஒரு டெஃபினட் நம்பர் அங்க போட்டிருக்காரு. அதுதான் அடையாளம், வேற ஒன்னும் இல்ல. புரியுதுங்களா? இது வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், யூதர்களும் புறமதஸ்தர்களும் சேர்ந்த ஒரு சேர்ந்ததுதான் சபை. ஏன் ஆரம்ப சபையில யாருங்க ரொம்ப இருந்தது? புறமதஸ்தர் யூதர்ங்க தானே நிறைய இருந்தது. அது ரெண்டும் சேர்ந்ததுதான் சபை. அப்படிப்பட்ட சபையத்தான் இது குறிக்கிறது, யூதர்களை மாத்திரம் இல்ல அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஏன் இந்த டெஃபினட் நம்பர் அப்படின்னா, தேவனுடைய ஆங்கிள் இருந்து அவங்க பேரை கூட தேவன் எண்ணி வச்சிருக்கிறார். அவங்க பேரை கூட தேவன், அவங்க ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேரை போட்டிருக்காரு, அவங்க எண்ணிக்கை கூட தேவன் வச்சிருக்கிறாரு. ஒரு எண்ண முடியாத ஒரு நம்பருக்கு தான் இது ஒரு அடையாளமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே குரூப்பை தான் 9வது வசனத்துல வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு 9வது வசனத்துல?
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும், ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலிகளை பிரித்து.
சரி, அங்க ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நம்பர் என்ன? ஒருவரும் எண்ண முடியாத ஒரு நம்பர். பாத்தீங்கன்னா ஆங்கிள் தான் டிஃபரெண்ட். ஆனா சேம் குரூப் தான். இங்க வந்து பூமியில பார்க்கும் போது எல்லா மனுஷர்களும் இருக்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட நம்பரை குறித்து கூட தேவன் அக்கறையா இருக்கிறாருன்றதுக்கு தான் அந்த 144,000 போட்டிருக்கு. அதே ஜனங்களை பரலோகத்துல மனுஷ ஆங்கிள் பார்க்கும் போது என்ன முடியாத ஒரு கூட்டம். அதனால பரலோகத்துக்கு போறவங்க வெறும் 144,000 பேரு நினைக்க கூடாது. யெகோவா விட்னஸ் இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, நீங்க யார்தான் பேசிருந்தா அவங்க நாங்க தான் அந்த கூட்டம் போட்டுக்கு பாருங்க, எங்களை பத்தி கடைசி காலத்துல வரும், உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்னு வாங்க அவங்க வந்துட்டு. அது இல்ல, இட்ஸ் எல்லாமே சிம்பாலிக்கா வருது. நம்பரும் சிம்பாலிக்கா இருக்காது. 7 7 7 மட்டுமா? இல்ல, சிம்பாலிக் லாங்குவேஜ். தேவனுடைய மொத்த கூட்டத்தையும் அதுல அடக்கியிருக்கு. அது டெபினட்டா அந்த கூட்டம், அந்த கூட்டத்தை மாத்த முடியாது, குறைக்கவும் முடியாது, அதிகப்படுத்தவும் முடியாது. அதுக்கு தான் அந்த நம்பரை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் இது சபைன்னு நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்க போறேன்? முதலாவதாக அவங்களுக்கு விவரங்களை என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன். இது யூத ஜனங்கள்ல இது சபை, யூதர்களும் புறமதஸ்தர்களும் சேர்ந்த சபை. 7:3 என்ன போட்டிருக்கோம் அவங்கள பத்தி? தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவங்களை விவரிக்கும் போது த பாண்ட் சர்வன்ஸ் ஆஃப் காட். முழு புதிய ஏற்பாடுலும் கிறிஸ்தவங்களுக்கு பேரு தேவனுடைய ஊழியக்காரங்க இல்லீங்களா? வெறும் யூதர்களுக்கு அப்படி இல்ல. முழு புதிய ஏற்பாட பாத்தீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரங்க தான் பேரு. ரெவலேஷன்ல இருக்கு தேவனுடைய ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்களுக்கு சபைக்கு தான் சொல்லப்படுது. சரி, ரெண்டாவது வந்து இவங்களை பத்தி இன்னும் விவரிக்கும் போது 14:1 படிங்களா. முதலாவது தேவனுடைய ஊழியக்காரன் பாக்கணும். 5 ஆதாரங்கள் கொடுக்க போறோம் இவங்க சபைன்னு நிரூபிக்கிறதுக்கு. 14:1
பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
அதே குரூப் தான் இங்கேயும் பாக்குறோம். 3வது வசனம் படிங்க அவங்களை பத்தி.
அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 3 மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேர் அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது.
பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட, பர்ச்சேஸ் ஃப்ரம் த எர்த், அது கிறிஸ்தவர்களுக்கு தான் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. பூமியிலிருந்து மீட்டுக் கொண்டவர்கள் படிங்க தொடர்ந்து. 4
ஸ்திரீகளால் தங்களை கைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே.
ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் அப்படின்னா கல்யாணமே ஆகாதவர்களா? இந்த 144,000 பேரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பியூரிட்டியை, அவங்களுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஒரு அடையாளமா தான் சொல்லப்பட்டிருக்கிறது, புரியுதுங்களா? ஒரு அடையாளம். அப்புறம் தொடர்ந்து
இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள்.
முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், அது கிறிஸ்தவங்க, சபையில இருக்கிறவங்க. முதற் பலனாக கடவுளுக்கு மீட்கப்பட்டவங்க அவங்க தான், அது கிறிஸ்தவங்களை பத்தி குறிக்குது. சார், ரெண்டாவதாக அதுலயும் பாக்குறோம் அவங்க கிறிஸ்தவங்கன்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சபை மனவாட்டி அப்படின்றோம் இல்லீங்களா, அதுக்கு ரெவலேஷன்ல வந்து பலவிதமான யூத வார்த்தைகளை பயன்படுத்தி தான் சபையை விவரிக்கிறது. புதிய எருசலேம் வானத்திலிருந்து வர கண்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. புதிய எருசலேம் என்ன பாருங்களேன், இதுல 21:2 படிங்களா.
யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனுக்கு என்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்.
புதிய எருசலேம் யார் இது? எருசலேம்னா என்ன? இது யூத ஜனங்களுடைய தலைநகரம், அது இஸ்ரவேலுடைய தலைநகரம். அது எருசலேமை கண்டேன்ற எருசலேம் எது? அது
அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
9வது வசனம் படிங்க.
பின்பு கடைசியான 7 வாதிகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி.
இது யார் இது? ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி மனவாட்டி, யார பத்தி பேசுது இது? சபைய பத்தி. அதுக்கு பேர் என்ன? புது எருசலேம். எருசலேமுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? யூத வார்த்தைகள்ல சபைய பத்தி பேசுறதுங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு வசனம் வேணா நம்ம படிக்கலாம், 12 படிங்க.
அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களும் 12 வாசல்களும் இருந்தன.
12 வாசல்களும் இருந்தன. அப்புறம்
வாசல்களின் அருகே 12 தூதர்களும் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன.
இங்க என்னத்துக்கு 12 கோத்திரங்கள் நாமங்கள்? நான் என்ன சொல்ல வரேன்னா, சபைய விவரிக்கும் போது முழு ரெவலேஷன்ல வந்து யூத வார்த்தைகளை பயன்படுத்தி தாங்க சபையை விவரிக்கிறது. புது எருசலேம்னா தான் அந்த எருசலேமுக்குள்ள 12 கோத்திரங்களுடைய பேர் எழுதி இருக்கு. ஏன் சபையை விவரிக்கும் போது அப்படித்தான் விவரிக்குது. இது வெறும் ரெவலேஷன் டீச்சிங் மாத்திரம் இல்ல, முழு புதிய ஏற்பாடு டீச்சிங்கும் சபைய வந்து எருசலேம் இது இஸ்ரவேல் வார்த்தையில நமக்கு விவரிக்கப்படுகிறது. நிறைய இடங்களில் விவரிக்கப்படுது. உதாரணத்துக்கு நிறைய வசனங்கள் நான் கொடுக்க முடியும் முழு இதுலயும். ரோமர் 2:28 நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கலாம், படிங்க நீங்க ஒரு வாட்டி. 2:28
ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதமும் விருத்த சேதமும் அல்ல.
புரியுதுங்களா? யூதன்ற வந்து புறம்பான வெறும் அந்த ஜாதியில பிறந்துட்டேன்றதுனால யூதன் அல்ல அப்படின்றாரு. யார் உண்மையான யூதன்? 4:11 படிங்க.
மேலும் விருத்த சேதம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதமாகி அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த
இந்த வசனம் என்ன சொல்லுது? யார் யாரெல்லாம் விசுவாசி இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அவ்வளவுதான். யார் யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ நம்மெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க தான். நம்மெல்லாம் அந்த ஜாதியில சேர்க்கப்பட்டுட்டோம். ஏபிராம விசுவாசிக்கிற எல்லோருமே, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எல்லோருமே ஏபிராமுடைய பிள்ளைகள் தான். இன்னும் ஒரு வசனம், கலாத்தியர் 3:29. இது நான் சொல்லிட்டு வர முழு புதிய ஏற்பாட்டிலையும் யூதர்கள் யாரு, இஸ்ரேவேல் ஜனங்க, இஸ்ரேவேலும் சபையும் வேற இல்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3:29
நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய்
எழுதும் போது அவர் எழுதுறதே சபைக்கு எழுதுறாரு. ஆனா என்ன சொல்றாரு யாக்கோபு 1:1 தெரியுமா, நான் 12 கோத்திரங்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எழுதுறதாவது. முழு புதிய ஏற்பாடுலயும் சபை எப்படி பாத்திருக்காங்கன்னா இஸ்ரவேலுடைய முழுமையா தான் பாத்திருக்காங்க, நிறைவேறுதலாம் பார்த்திருக்காங்க. சரி, இத்தனை காரணங்க பாக்குறோம். எதுக்கு பாக்குறோம்? இவங்க சபைன்றதுக்கு. சரி, இந்த பகுதியில இருந்தே ஒரு ஆதாரம் கடைசியில நான் காமிக்க போறேன். இவங்க தான் சபை அப்படின்றதுக்கு எப்படி பாக்கலாம்னா, இதனோட ஆர்டர் கவுனிங்களா, தமிழ்ல வந்து லிஸ்டா போடல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லிஸ்டா போட்டிருக்கு. முதலாவது கோத்திரம், எந்த கோத்திரம் வருது? யூதா கோத்திரம். பைபிள்ல அட்லீஸ்ட் ஒரு 15 லிஸ்டாவது இருக்கு யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் 15 லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் மாதிரி எங்கேயுமே இல்ல. இந்த லிஸ்டே வித்தியாசமா இருக்கு. ஏன் வித்தியாசமா இருக்குன்றத பாப்போம். முதல் புள்ள யாரு யாக்கோபுக்கு? என்ன ஆதியாகமம் முழுசா படிச்சிருக்கீங்க? ரூபன். ரூபன் அவர் தான் முதல் புள்ள இல்லைங்களா? அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு முதல் புள்ள. ஆனா யூதாவை ஏன் போட்டிருக்கு முதல்ல? ஏன்னா யுஏசு யார் மூலமா வந்தது? யூதா குலத்தின் சிங்கம், அதனால அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டார். அடுத்தது யாரு? அடுத்தது என்ன போட்டிருக்கு அதுல? ரூபன் போட்டிருக்கு. ரூபன். அதுக்கப்புறம் ஆக்சுவலா பார்த்தோம்னா சிமியோன் லேவி வரணும் இல்லைங்களா? அவங்க தான் ரெண்டு பிள்ளைங்க. அதை விட்டுட்டு வேற யார போட்டிருக்காங்க? காட், ஆஷர், நாஃப்தலி, மனசா. இவங்க 4 பேர் ஆச்சரிய விதமா இங்க வராங்க. ஏன்னா ஒழுங்கா பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரும் ஆக்சுவலா ஜேக்கபுக்கும் அவங்களுடைய ரெபேக்காக்கும் லேவாக்கும் இந்த இஸ்ரேல் குடும்பத்துல பிறந்தவங்க இல்ல. இவங்க வந்து ஒரு புறஜாதியார் வேலை காரியங்களுக்கு பிறந்தவங்க. பில்லாவும் ஜில்பாவும் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு அந்த பொண்டை கொடுக்கறேன், ஏன் வேலைக்காரிய கொடுக்கறேன்னு பிறந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி புறஜாதியார் வேலை காரியங்களுக்கு பிறந்த இந்த நாலு கோத்திரங்களையும் எடுத்து முன்னாடி போடுறார். புறஜாதியார்களுக்கு பிறந்தது என்ன இதுல காட்டுறாரு, என்ன இதுல இண்டிகேட் பண்றாருன்னா, புதிய எருசலேம்ல புதிய இஸ்ரவேல்ல வந்து அவங்க இவங்கான் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல புறஜாதியார்கள் கூட ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறாங்கன்றதுக்கு காட்டுறதுக்கு ஒரு அடையாளமா அங்க மேல தூக்கி போட்டிருக்காரு. மத்த லேயாவுக்கும் ரபேக்காக்கும் பிறந்தவங்களை கீழே தள்ளிட்டு இவங்களை மேல போட்டிருக்க அந்த லிஸ்ட்ல. இந்த மாதிரி லிஸ்டே இல்ல பாருங்களேன், அதைத்தான் நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம ஆக்சுவலா லேயாக்கு பிறந்த டேன்னு ஒரு மகர் தான், அவர் இல்லவே இல்லை இதுல, அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார், அவர் இதுல போடவே இல்லை. எப்ராயிம், யோசேப்புக்கு பிறந்த எப்ராயிம் அந்த கோத்திரமே இல்ல, ரெண்டு பேரும் எடுத்துட்டு இருக்காரு. ஏன் எடுத்துட்டாரு? அதை ஒரு அடையாளமா காட்டுற, விசுவாசிக்காத இஸ்ரவேல் புதுல பிறந்தாலும் விசுவாசிக்காம போய் உண்மை இல்லாம போனா அவங்கள கடவுள் ரிஜெக்ட் பண்ணாருன்றது காட்டுறதுக்காக. ஏன்னா டான் என்ற கோத்திரம் வந்து அந்த ரெஹோபோம் காலத்துல முதல் முதல்ல தப்பான ஒரு கோயிலை கட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு வணங்கி ஒரு கோயிலே கட்டிட்டாங்க. அவங்க தான் இஸ்ரவேல் முழுசா எல்லாரையும் ஆராதனைக்கு, தப்பான ஆராதனைக்கு நடத்தினது. யாரு? டான் கோத்திரம். அது எப்ராயிம் பின்பற்றுச்சு, அவங்கள அந்த கோத்திரத்திலிருந்தே எடுத்ததுக்கு அடையாளமாக காட்டுறாரு. இன்னும் மனாசான் வருது, புரியுதுங்களா? கேட் வருது, அப்புறம் என்ன வருது? ஆசேர், நப்தலி, மனாசே. கேட், ஆஷேர், நப்தலி வந்து இந்த வேலைக்காரங்களுக்கு பிறந்தவங்க. மனாசே யாருக்கு பிறந்தவர் தெரியுமா? அவர் எந்த கோத்திரத்திலயும் எங்க 12 இடத்துல வருது இல்லையா, அவர் இல்லவே இல்லை. இதுல மாத்திரம் வராது. ஏன், யாருக்கு பிறந்தது தெரியுமா? யோசேப்புக்கு பிறந்தது. யோசேப்புக்கு எகிப்து மனைவி, புறஜாதி மனைவிக்கு பிறந்த ஒரு மகன். அவங்க மூணு பேர் புறஜாதியாருக்கு பிறந்ததை முன்னாடி சேர்க்கிறாரு. ஆக்சுவலா லேயாவுக்கு பிறந்தவங்களை ரிஜெக்ட் பண்றாரு. இதுலயே ஆண்டவர் என்ன சொல்றாரு, முழு எரிசில முழு சபையிலையும் சபையில என்ன பண்றாரு, அவரு விசுவாசிக்காத அந்த கொடிகளை அவர் உடைச்சு புறமதஸ்தரை எடுத்துட்டு வந்து ஒட்டினதாக இதுலயே காட்டுறாரு. பாருங்களேன், ரெண்டு ஜனங்க இல்ல, ஒரே ஜனங்க தான். இது சபைய பத்தி காமிக்குது, புறஜாதியார்கள் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுக்காகவே அந்த லிஸ்ட வலியுறுத்தணும்னு புறஜாதியார் கோத்திரங்களை முன்னாடி கொண்டு வந்து போடுறாரு. மத்தவங்களை கீழே தள்ளி போடுறத நம்ம பாக்குறோம். அது அப்படி, அதுக்காகத்தான் இப்படி போட்டிருக்கு. சபைன்றது வந்து யூதர்களும் புறஜாதியார்களும் சேர்ந்த ஒரு கூட்டம், தேவனுடைய ஜனங்க தான் சபை. புரியுதுங்களா? சரி, முதலாவது இவங்க அடையாளம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். யார் இவங்க? சேர்ந்த சபை. இந்த 144,000 ஒரு அடையாள மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த தலைப்புக்கு போவோம். அடுத்த தலைப்பு என்னன்னா, இவர்களுக்கு முத்திரையிடுதல். இவர்களுக்கு முத்திரையிடுதல், அது எந்த வசனத்துல வருது? படிங்க.
நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்.
முத்திரை போடும் அளவும், அவர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடும் அளவும் சமுத்திரத்தையும் பூமியையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் அப்படின்னு வசனம் வருது. இது என்ன முத்திரை போடுறது அப்படின்னா, பைபிள், பைபிளை தான் நமக்கு இன்டர்பிரேட் பண்ணணும். நம்மளா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க கூடாது, பைபிளுக்கு தான் பார்க்கணும். இந்த மாதிரி பழைய ஏற்பாடுல எங்கன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எசேக்கியேல் 9:1 3 இருந்தே படிக்கலாம். அங்க இதே மாதிரி முத்திரை போடுகிறது வருகிறது, நம்ம பார்க்கலாம். 9:3 படிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீங்கன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சி விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
நெற்றிகளில் அடையாளம் போடுன்றார். யாருக்கு போடணும்? எருசலேம்ல இருக்கிற பாவங்களை, அக்கிரமங்களை கண்டு ரொம்ப துக்கப்படுகிறவர்கள், ரொம்ப துயரப்படுகிறவர்கள், பெருமூச்சு விடுகிறவர்களுக்கு மேல அடையாளம் போடு.
பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே தூங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார்.
என்ன சொல்றாரு, ரெண்டு குரூப் ஆண்டவர் அனுப்புறாரு. ஒரு குரூப் வந்து இந்த ஸ்டாம்ப் அடிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாசில்தார் மாதிரி ஒரு குரூப்பை ரெடி பண்ணிட்டு, இன்னொரு குரூப் வந்து பட்டயங்கள் கத்தி எடுத்து எக்ஸிகியூஷனர்ஸ் அவங்க அனுப்புறாரு. நீங்க போங்க, போய் யார் யாரெல்லாம் இஸ்லாம்ல நடக்கிற பாவங்களுக்காக துயரப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நெத்தியில முத்திரை போடுங்க. நீங்க போய் அவங்க பின்னாடியே போய் யார் யாருக்கெல்லாம் முத்திரை போடாம அவங்க முன்னாடி போறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், வெட்டி போடுங்க. பிள்ளைங்க பெரியவங்க முதியோருங்க பார்க்காம இறக்கம் பார்க்காம வெட்டி போடுங்க. அப்பனா அந்த முத்திரை எதுக்கு அடையாளமா இருக்கிறது, பாதுகாக்க. தன் ஜனங்கள் தன்னுடைய மக்கள்ன்றத பாதுகாத்து அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக முத்திரை இருக்குதா பழைய ஏற்பாடுல நம்ம பாக்குறோம். அதே தான் இந்த வசனத்துல என்ன பாக்குறோம், துயரப்படுகிறவர்களுக்கு நீங்க அந்த முத்திரை போடுன்னும் போது எவ்வளவு ஜட்மெண்ட்ஸ் நடக்க, எவ்வளவு உபத்திரவங்கள் நடக்கிற மத்தியில அந்த யாராவது இதுலாம் நம்ம பாக்குறோம். அதுக்கு மத்தியில் கடவுள் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த முத்திரை போடணும் அப்படின்ற அந்த தேவ ஏஞ்சலுடைய கூக்குரல் நம்ம கேட்கிறோம். அந்த முத்திரைனா என்ன, WWW தலையில போட்டிருக்குமா இல்ல 666 தலையில போட்டிருக்குமா, அதுவும் அடையாள மொழி நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. ஒரு முத்திரை எதுக்கு போடுவாங்கன்னா, ஒண்ணு வந்து ஓனர்ஷிப் இல்லைங்களா, நம்ம ஸ்டீல் பாத்திரத்திலாம் எழுதிக்கிறது இல்ல நம்ம பேரு, அதெல்லாம் எனதுன்னு காமிச்சுக்கிறதுக்கு, மைன் எனதுன்னு காமிக்கிறதுக்கு. அதாவது எபேசியர் பட்டணம் அவங்களுக்கெல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல ஒரு முத்திரை போட்டுட்டு கடல்லயே அந்த ஆறுல விட்டுருவாங்க, பல கிழகெல்லாம் அந்த ஆறுல விட்டுருவாங்க, அந்த மர்ச்சன்ஸ் வாங்கி விட்டுருவாங்களா, அது போய் அந்த ஊர்ல பார்த்து அவங்கவுங்க முத்திரையை பார்த்து அதை எடுத்துக்குவாங்க அவங்க அவங்களுதுன்னு. அந்த மாதிரி முத்திரை வந்து எனக்கு சொந்தம்ன்றதுக்கு ஒரு அடையாளம், ஒரு சொந்தம்ன்றதுக்கு அடையாளம். இதுல என்ன பாக்குறோம், இந்த மாதிரி தேவனுடைய எக்ஸேக்கியல் இருந்து நம்ம பார்க்கும்போது முத்திரை வந்து தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக போடுற ஒரு சின்னம், அதுதான் நம்ம பார்க்கறோம். எப்படி தேவன் பாதுகாக்கிறாரு, இவ்வளவு பயங்கரமான நம்ம பார்க்கிறோம், அந்த நாலு குதிரைகள் ஓடுது, உலகத்துல எவ்வளவு பயங்கரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய தேவனுடைய ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஜட்மெண்ட்ஸ், இப்படிப்பட்ட பயங்கரங்கள்லாம் நடக்கிற உலகத்துல தன்னுடைய ஜனங்களை அவர் எப்படி பாதுகாக்கிறாருன்னா, இந்த டைம்ல இன்னைக்கும் அவர்களுக்கு முத்திரை அடித்துக் கொண்டிருக்கிறார். என்னைக்கோ செய்ய போறது இல்ல, இன்னைக்கு செஞ்சுகிட்டு இருக்கிறார் அவர், இன்னைக்கு செஞ்சுகிட்டு இருக்கிறார் அவர், முத்திரை அடித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி முத்திரை, இப்போ பைபிள்ல முத்திரை அடிக்கிறதுனா எப்படி போட்டிருக்கு பைபிள்ல, நீங்க படிச்சிருக்கீங்களா? முதல்ல ஒரு வசனம் படிப்போம், 1 எபேசியர் 13
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு,
வசனத்தை கேட்டு
விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள்.
முத்திரை போடப்பட்டீர்கள், எதனால முத்திரை போடப்பட்டீர்கள், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். இதுதாங்க முத்திரை அடிக்கிறதுனா. இந்த மாதிரி பெரிய ஜட்மெண்ட்ஸும் பிசாசுடைய காரியங்களும் பயங்கரமான காரியங்கள் உலகத்துல ஏற்படும் போது தன்னுடைய ஜனங்களை கடவுள் எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா, இந்த முத்திரையை போட்டு தான் பாதுகாக்கிறார். இந்த முத்திரை, இந்த முத்திரை வந்து அந்த அவருடைய ஜனங்களை பாதுகாக்க போது, இந்த முத்திரை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் கடவுளுடைய கோபாக்கினையிலிருந்து தப்ப போறாங்க, வேற யாருமே தப்ப முடியாது. எல்லாரையும் இந்த கோபாக்கினை வந்து அழிக்கத்தான் போகுது, இந்த பயங்கரமா அழிக்க போகுது. அதுல இருந்து தப்பக்கூடியவங்க யாரு, இந்த முத்திரை இருக்கிறவங்க தான். இது மாத்திரம் இல்லாம ரெவலேஷன் 14:9 இருந்து படிங்களா,
அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் பார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான்.
இங்க இன்னொரு முத்திரை வரப்படுது, என்ன முத்திரை இது, மிருகத்தின் முத்திரை. இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா, சாத்தான் வந்து அந்த மிருகம்ன்றத பயன்படுத்தி அநேக பேருக்கு அவனுடைய முத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய முத்திரையை வாங்கிட்டோம்னா என்ன நடக்கும்? அவங்களுக்கு முடிஞ்சு கதை. அங்க போட்டிருக்கு, பரிசுத்த தூதர்களோடு தேவனுக்கு முன்பதாக சதா காலங்களும் வேதனை அனுபவிக்க போறாங்க. அந்த கோபாக்கினைக்கு நீ முடிவாயிட்டேன்றதுதான் சாத்தானுடைய முத்திரை. முத்திரை என்ன என்ன ஒரு அடையாள மொழியா போட்டிருக்கு. முத்திரை என்ன, அது எங்க போடணும்? நெத்திலையும் கையிலையும் போடணும். நெத்திலையும் கையிலையும் அப்படின்னா ஆண்டவர் பள்ளியற்பாடுலையும் சொல்லியிருக்காரு, நெத்தியில கட்டிக்க கையில கட்டிக்க. என்ன அர்த்தம்னா, என்ன மாதிரி சிந்தனைகள், சாத்தானுக்கு ஏற்ற சிந்தனைகள், சாத்தானுடைய சிந்தனைகள், பாவ சிந்தனைகளே சிந்தித்து அந்த காரியங்களே ரைட் ஹேண்ட்ல செய்யறது, அதுதான் அடையாளம். அப்படிப்பட்ட முத்திரையை போடு. பிசாசு போட்டுக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த காலத்திலயும் அந்த முத்திரையிலிருந்து தப்பக்கூடிய ஒரே வழி எப்படி தெரியுமா? எல்லாருக்கும் வந்துடும் அந்த முத்திரை. தப்புற ஒரே வழி வந்து ஆண்டவருடைய முத்திரை வாங்குறவங்க தான் தப்ப முடியும். ரெண்டே விஷயம்தான், ஒன்னு மிருகத்தின் முத்திரை வாங்கணும் நம்ம, இல்ல சாத்தான் இது ஆண்டவருடைய முத்திரையை வாங்கணும், ஹோலி ஸ்பிரிட் முத்திரையை வாங்கணும். இது ரெண்டு தான், நடு கிரவுண்டே இல்ல ரெவலேஷன்ல. இது அது வாங்கணும் இல்லைன்னா இது வாங்கணும், அதான் நம்ம பார்க்கிறோம். அந்த பிசாசுடைய முத்திரை வாங்குறவங்க நிச்சயமாவே அந்த முத்திரை அடிக்கப்பட்டதே கோபாக்கினை சந்திக்கும்படிக்கு தான் அந்த முத்திரை அடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ஹோலி ஸ்பிரிட் முத்திரை வாங்குறவங்க தான் அதுல இருந்து தப்ப முடியும், அந்த சீல் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி எப்படி அவங்களை அடையாளம் கண்டுகொள்றது? உதாரணத்துக்கு, சரி ஆண்டவருடைய முத்திரையை வாங்குறவங்க தான் நம்ம தப்பிக்க முடியும்னு பாக்குறோம் இல்லைங்களா. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்னால நம்ம முத்திரை அடையப்படுறோம். எப்படி எனக்கு ஆண்டவர் முத்திரை அடிச்சிருக்காரு, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் யாருடைய முத்திரையை வாங்கியிருக்கேன், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்க இருக்கிற எல்லோருக்குமே இந்த காலத்துல ரெண்டு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு நம்மளாம் போய் நரகத்துல இறங்க போறது இல்ல. நம்ம நரகத்துல போய் இறங்குறதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஆயுசுல எல்லாம் நம்ம ஒரு காரியத்தை ஒரு வழியில போயிருக்கோம், அந்த முத்திரையினால ஒரு வழியில போயிருக்கிறோம். ஒன்னு ஆண்டவருடைய முத்திரையை வாங்கி பரலோகத்துக்கு இந்த பிசாசனுடைய முத்திரையெல்லாம் தான் தப்பிச்சு கோபாக்கினி தப்பிச்சு போவோம், இல்ல மிருகத்தினுடைய முத்திரையை வாங்கி கோபாக்கினிய சந்திக்க போறோம். எனக்கு யாருடைய முத்திரை இருக்குதுன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? பிராக்டிக்கலா ஒரு கேள்வி, நம்ம ஜபம் கேட்கப்படும்ன்றீங்க, யாருடைய முத்திரை எனக்கு இருக்கிறது? நம்ம பைபிளையே பார்த்துக்கலாம். அந்த முத்திரைனா ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் அவர்களுடைய அவர்களே அவருடைய கனிகள்னால் அறிவீர்கள் ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா. ஹோலி ஸ்பிரிட்டுடைய கனிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கா? சிம்பிள் கேள்விதான், சிம்பிள் பதில். ஹோலி ஸ்பிரிட்டுடைய கனிகள் என்ன? அராஜகம், அட்டூழியம், கோபம், வைராக்கியம், விரோதம் அப்படியா வருது. அன்பு, சாந்தம், சமாதானம், இச்சையடக்கம், பொறுமை, பொறுமை பாருங்க, பொறுமை, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கா? எங்கப்பார் அவிவிசுவாசமும் கீழ்படியாமையும் பயங்கர பிசாசுடைய முத்திரை வாங்கி ஓடுற உலகத்துல பரிசுத்தாவி வாங்கின முத்திரையோடு சமாதானம், சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? அந்த முத்திரையே நம்மளை வித்தியாசப்படுத்துது. ஏன் வித்தியாசமா இருக்கிறாங்க? நம்மெல்லாம் என்ன இப்படி சண்டை இப்படி இருக்கிறோம், ஆனா இவர் என்ன இப்படி இருக்கிறாரு? இவர் தேவனால் முத்திரை அடிக்கப்பட்டவர். இன்னொன்னு முத்திரை அடிக்கப்பட்டது இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? ரோமர் 8:7 என்ன போட்டிருக்கு படிங்க, 8:13
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
இரண்டாவது அடையாளம் தேவனுடைய முத்திரையை நான் வாங்கியிருக்கிறேன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஆவியின்படி மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்கள், அழிக்கிறவர்கள் பாவத்தை நம்ம ஆவிய பயன்படுத்தி அழிக்கிறோமா? இது ரெண்டு தான் அடையாளம். பாவத்தை நம்ம ஆவிய பயன்படுத்தி பாவத்தை அழிக்கிறோமா? நம்ம பிசாசுடைய முத்திரையை வாங்கி பிசாசு சிந்தனைகளும் பிசாசு செய்களும் நம்ம செய்யறோமா? இப்போ முத்திரை அடிக்கப்படுதுங்க. ஆவிக்குரிய உலகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ அடிச்சுட்டு இருக்கிறாங்க முத்திரை. பிசாசு ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கு, ஒரு பக்கம் தேவன் அடிச்சுட்டு இருக்காரு. அந்த முத்திரை எனக்கு இருக்கிறதா நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஜட்மெண்ட்லயா போய் சோதிச்சு பாக்குறது? அப்ப போய் முத்திரை இல்லைன்னா ஒரு வாட்டி ஒரு பெரிய ரகலை பண்ணிட்டாங்க, கோல்டு வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனா கேடிய முத்திரை அடிக்காம வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்றது? கேடிய முத்திரை இல்லாம ஏன் வாங்கினீங்க? அவன் போனா அடிக்க மாட்டேன்டா ஒரே சண்டை. வாங்கிட்ட உடனே ரொம்ப வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இல்லையா? வாங்கிட்டு இப்படி பண்ணீங்களே, அதுக்கே அப்படி பண்றோமே. இப்ப நம்ம யோசிக்கிறதா, ஜட்மெண்ட்ல யோசிக்கிறதா? ஐயோ மிருகத்தின் முத்திரையை வாங்கி வந்திருக்கிறேன்னு இப்போ யோசிக்கிறதா, தேவனுடைய முத்திரை எனக்கு இருக்கா? ஒன்னு குறைஞ்சல போட்டுக்கு, உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க, தேவனுடைய முத்திரை இருக்கா அப்படின்னு. இன்னொரு காரியம், ஒரு பெரிய மோட்டிவேஷன், தேவனுடைய முத்திரையை உண்மையா வாங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் வந்து எபேசியர் 4:30 படிங்களா.
அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்.
ஆமா, இது ரொம்ப மனசையே எனக்கு ரொம்ப உறுத்திருச்சு. ஏன்னா பரிசுத்தாவியை கோபப்படுத்தாதீருங்க நான் போட்டிருக்கு. துக்கம், ஏன் துக்கம்னு போன ஒரு கடவுள் தானே, அவரு போய் கோபம்லாம் நம்ம படுத்தலாம் இல்லையா? துக்கப்படுத்தாதீருங்கன்னா நீ பிசாசுடைய முத்திரையை வாங்கி அழியக்கூடாது. கோபாக்கினையில நீ தப்பிச்சு கொள்ளணும், வரப்போற கோபாக்கினையில எல்லாரோடு சேர்ந்து நீ அழியக்கூடாதுன்னு உனக்கு ஒரு முத்திரையாக உள்ளத்தில் குடியிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கிறேன். என்ன மிஞ்சி நீ எனக்கு விரோதமா நீ பாவம் செய்யறதுன்னா அதை விட ஒரு கெடுதல் பெரிய கெடுதலே இல்லை. ஏன்னா நம்மள வந்து தாயை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு வாங்க இல்லைங்களா, தாயை துக்கப்படுத்தாதப்பா நீ நல்லா இருக்க மாட்டேன். ஏன்னா நம்மள பெத்தவங்க அவங்க, பாவத்திலேயே பிறந்திருந்த நம்ம, சாக்கடையில வாழ்ந்து வளர்ந்திருந்த நமக்கு, நமக்கு உயிர் கொடுத்து பெத்து எடுத்ததே, ரெண்டாவது பிறவி கொடுத்ததே ஹோலி ஸ்பிரிட் தான். தாய்மா தாயை விட பல மடங்கு பெரியவர் ஹோலி ஸ்பிரிட் தான் இல்லைங்களா. இல்லைன்னா நம்ம பாவத்திலே அழிஞ்சிருப்போம் இல்லையா. அவர் உயிர் கொடுத்து ரீஜெனரேட்டட், அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்தார். அவர் உயிர் கொடுத்து நம்மளை பாதுகாத்து நமக்குள்ள குடிகொண்டு இருக்கும் போது அவரை போய் துக்கப்படுத்துறதுன்னா துக்கப்படுத்தாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட ஹோலி ஸ்பிரிட்ட உங்களை அவர் தான் மீட்க போறார் அந்த நாள்ல. எல்லாரும் கோபாக்கின யார் நிக்க முடியும் போது உங்களை தூக்கிட்டு போய் பரலோகத்துல வைக்க போறதுக்கு அடையாளமா வந்திருக்கிற அவரை துக்கப்படுத்தாதீங்க. அதுதான் போட்டிருக்கு. இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கணும் நமக்கு ஹோலியா வாழ்றதுக்கு. பரிசுத்தாவே நான் துக்கப்படுத்தக்கூடாது. யோசேப்புக்கு ஒரு வாட்டி அந்த பெண் வந்து சோதனையில தள்ளணும்னு வந்துச்சு. அந்த மனுஷன் என்ன சொன்னான், என் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி பாவம் செய்வேன். நமக்கும் சாத்தா வந்து சோதிக்கும் போது பாவத்தை செய்ய வைக்கும் போது நமக்கும் வரக்கூடாது. என்ன பெத்தெடுத்த என்னுடைய ஹோலி ஸ்பிரிட்டுக்கு விரோதமாக அவர் எப்படி நான் துக்கப்படுத்துவேன், நமக்கு வரணும் இல்லையா. எப்படி நான் அவரை போய் துக்கப்படுத்துறது, நல்லா தான் இருக்கும் பாவம், அவரை எப்படி நான் துக்கப்படுத்த முடியும், என் தாயை போய் துக்கப்படுத்தலாமா, தாயை போய் உதைக்கலாமா. அதான் பெரிய ஹோலி வாழ்றதுக்கு பெரிய மோட்டிவேஷன். நம்ம அவர் முத்திரையா அடிக்கப்பட்டிருக்கிறார், நம்ம பொழைக்கணும், கோபாக்கினையில தப்பணும், மிருகத்தின் முத்திரை நம்மேல் வரக்கூடாதுன்ற பாதுகாப்பா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அவரை துக்கப்படுத்தாதீங்க. போல் சொல்றாரு பாருங்களேன், அவரை துக்கப்படுத்தாதீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு பெரிய கூக்குரலோடு அந்த நாள்ல கதறுவாங்க பாருங்க, கோபாக்கினைக்கு யார் நிற்க முடியும்னு. அப்பதாங்க பரிசுத்தாவிக்கு நம்ம எவ்வளவு கடன் பட்டிருக்கோம், அப்பதாங்க நமக்கு தெரியும். அவரு போய் ஒரே ஒரு போதும் அவரு துக்கப்படுத்தக்கூடாது. ரொம்ப பாரத்தோடு சொல்றாரு, கோபப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருந்தாலும் ஓரளவுக்கு துக்கம். ஒரு தாய் மாதிரி நான் எவ்வளவு நன்மைகள் உனக்கு செய்யணும்னு உனக்குள்ள குடி கொண்டு வந்திருக்கிறேன், என்ன துக்கப்படுத்தலாமா உன் பாவங்கள் மூலமா. அதான் கேட்கப்படுது. ஹோலியா வாழ்றதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் நமக்கு இருக்கணும். சரி, முத்திரை அடிக்கிறதுனா என்னன்னு பாத்துட்டோம் இல்லைங்களா. அவர் போய் அந்த ஏஞ்சல் என்ன பண்றாரு, 1வது வசனத்துல இருந்து படிங்க, கடைசி தலைப்பை பார்த்து முடிப்போம். பாதுகாப்பு.
இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்.
ஒரு 4 ஏஞ்சல்ஸ் வந்து 4 காத்துங்களை புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த காட்சியை அவங்களால கற்பனை பண்ண முடியுமா, வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு 4 ஏஞ்சல்ஸ் புடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஏன் பிடிக்கணும், ஏன்னா அது வரணும்னு துடிக்குது. அப்படிதானே பிடிக்கணும், இல்லைன்னா ஏன்னா ஓடணும்னா அவ்வளவுதான் நம்ம பிடிக்கணும். வரணும்னு துடிக்குது. என்ன தெரியுமா வரணும்னு துடிக்குது, ஆண்டு ஆண்டாக மனித குலத்தின் பாவம் நிரம்பி கடவுளுடைய கோபாக்கின இந்த உலகத்துக்குள்ள வரணும்னு தவிக்குது. நியாய தீர்ப்பு அதை அனுப்பணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஜட்ஜ்மெண்ட். ஒரு டேம் என்ன தெரியுது, டேம் என்ன தெரியுது தமிழ்ல, பாளையமா, அணை. அது அணையில தண்ணி ரொப்பி 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 அது பிரஷர். ஒரு வாட்டி திறந்தவன எவ்வளவு போர்ஸ் ஆகும் பாத்திருக்கீங்களா, தண்ணி ரொம்பிட்டவன திறந்தவன அந்த மாதிரி ரொம்பி போய் அது துடிக்குது வெளியே வரணும்னு. ஆனா இந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க, புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அது ஒரு காலை வந்து அது முற்றத்துக்கு போற மாதிரி அது காலெல்லாம் இப்படி எப்படி பண்ணிக்கிட்டு போகணும் போகணும்னு துடிக்குது இல்லையா, அந்த மாதிரி கடவுளுடைய கோபாக்கினை இந்த உலகத்துல வந்து வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு, இப்பவும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரே காரியம், ஏங்க 2012 உலகம் முடியல, ஏங்க இன்னமும் உலகம் முடியல, இந்த 4 ஏஞ்சல்ஸ்னால தான். உனக்கு தெரியுமா ஏன் உலகம் ரொம்ப ஒழுங்கா இருக்குது, கடவுள் ரொம்ப பாத்துக்கு டைம் கொடுத்துட்டு இருக்காரா? உலக சரித்திரமே டிலேட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னுவாங்க, ஜட்மெண்ட் டிலே இருக்கு, அதுதான் உலக ஹிஸ்டரியே நடந்துகிட்டு இருக்கு. அது வந்துடும், இந்த ஏஞ்சல்ஸ் புடிச்சுட்டு இருக்காங்க வரக்கூடாது என்பதற்காக புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜட்மெண்ட் நிரம்பி 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 அது வந்து அது ஸ்லோவா தான், அது எவ்வளவு நிரம்புதோ அது வரும்போது அவ்வளவும் பிரஷர் இருக்கும் இருக்காது, ஸ்லோவா தான் வரும். அது ஸ்லோவா வருது, அது வராம இருக்கிறதே அதனோட தீவிரம் எவ்வளவு பெருசா இருக்க போகுதுன்றதுக்கு ஒரு அடையாளம். இன்னமும் வரலையே, ஏன் வரும்போது பயங்கரமா இருக்க போகுது, அதனாலதான் இன்னும் வரல அப்படின்னும் போது அதை புடிச்சுக்கிட்டு இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பாக்குறோம், ஒரு காட்சியா கடவுளுடைய கோபாக்கின வரணும், 2வது முத்திரை துறக்கப்படணும். ஏன் இன்னும் துறக்கப்படல, டைம் ஆயிருச்சு, கிருபா அதை நிறுத்துது. ஏன் நிறுத்துது, ஏன் இன்னும் உலகம் முடியல? ஏன்னா உலகத்துல பாருங்களேன், குளோபல் வார்மிங் அது சரிஞ்சுகிட்டு இருக்கு, எல்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, ஏன் முடியல? எல்லாம் டேட்டே குறிச்சுட்டா ஏன் இன்னும் முடியாம இருக்கு? காரணம் என்ன தெரியுங்களா, அந்த 4 ஏஞ்சல்ஸ் தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஏன் அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க? அடுத்த வசனம் படி,
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவர் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
பாருங்களேன் எவ்வளவு நல்ல காட்சி, இவங்க இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஐயோ விட்டுறலாம் விட்டுறலாம் போலாம், முடிட்டோம் முடிட்டோம்ன்ற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஏஞ்சல் வராரு முத்திரை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, பூமியில தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு முத்திரை அடிக்கிற வரைக்கும் நீங்க பூமியில இருக்கிற கடலையோ பூமியோ சேத பெரிய ராட்சச பூகம்பம் வராதபடிக்கு பாத்துக்கங்க, பெரிய சுனாமி வராதபடிக்கு பாத்துக்கங்க, பெரிய மலை மரங்கள்லாம் அழிஞ்சு போகாதபடிக்கு நீங்க பாத்துக்கங்கன்னு அந்த கோபாக்கினை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு அந்த வெளிநாட்டுல எல்லாம் ஒரு படமா, வெளிநாட்டுல எல்லாம் வீடெல்லாம் இடிக்கணும்னா, பெரிய பெரிய பங்களா இருக்கோம் இடிக்கணும்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி சுத்தி எடுத்து ஒடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, டப்பு டப்புன்னு ஒரு பாம்பு வச்சு இடிச்சு விட்டுருவாங்க சரிங்களா. அந்த மாதிரி பாம் உள்ள வச்சியாச்சு, பாம் வெடிக்கணும், ஒரு அம்மா கத்துதுன்னு வச்சுக்கோ, என் புள்ள அங்க இருக்குது, ஐயோ என் புள்ள மாட்டின்னு இருக்கு பில்டிங்ல போது, எல்லாம் ஸ்டாப் எல்லாம் ஸ்டாப்ன்ற மாதிரி இந்த ஏஞ்சல் ஓடி வர, எல்லாம் நிறுத்துங்க, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு முத்திரை போடும், அதுக்காக நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணி. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம காப்பாத்தணும். எப்படின்னா சோதோம் குமாரா அழியணும்னு முடிவாயிருச்சு, முடிவாகும் போது அவர் லோத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த ஏஞ்சல் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ வெளியே போய் பாதுகாப்பான இடத்துக்கு போற வரைக்கும் இந்த ஊரை நான் அழிக்க முடியாது. அப்படித்தான் தேவனுடைய ஜனங்களுடைய பாதுகாப்பை பத்தி ஆண்டவர் சொல்றார், எல்லோரோடு தேவன் அழிச்சிட மாட்டார் உங்களை, எல்லா உலகத்தோடு முடிகிற மாதிரி நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க, உங்களை தேவன் பாதுகாக்கிறார். எப்படி நோவா டைம்ல அவர் எப்படி உலகத்தையே அழிச்ச போதும் நோவாவை எப்படி பாதுகாத்தினார், சோதாம் குமார டைம்ல லோத்து குடும்பத்தை எப்படி பாதுகாத்தார், அந்த மாதிரி உங்களை பாதுகாக்கிறாரு. அதுதான் இதுக்கு ஒரு அடையாளமா இங்க போட்டிருக்குங்க, முத்திரை அடிக்கணும், தேவனுடைய ஜனங்களை போய் முத்திரை அடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்டவனும் வளர்ந்து விசுவாசித்து இயேசுவை பத்தி கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு முத்திரை வருகிறது. அது நடக்கணும் இல்லையா? இன்னும் அநேக பேரு இன்னும் குழந்தையா இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்க இன்னும் வளரணும், புத்திக்கு வரணும், காஸ்பலை கேட்கணும், கேட்டு இன்னும் இன்னும் நம்பர் எத்தனை இருக்குதோ, அந்த 144,000 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் கடைசி நம்பர் யோசிச்சு பாருங்களேன், அந்த நம்பர் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருங்க. இந்த நம்பர் இன்னும் முடியல, 146,000 பேர் இன்னும் வரல, இதெல்லாம் பிடிச்சிட்டு அந்த நம்பர் முடிகிற வரைக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த நம்பர் முடிகிற நாள் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை 143,000 ஒரு அடையாளம் தான் சொல்றோம் நம்ம, இன்னும் நான் ஒருத்தரே ஒருத்தருக்கிறார், அவர் இன்னும் ரட்சிக்கப்படணும், அவருக்கு முத்திரை அடிக்கணும், அவர் அன்னைக்கு காஸ்பில் கேட்கிறார். ஒருவேளை அவர் லிங்கராஜ்புரத்தில் இருக்கலாம், ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம் அவர், நீங்க ஒருவேளை அவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்றீங்க, சொல்லி அவர் நம்பி மனம் திரும்பி உலகத்தை விட்டு திருந்தி இயேசுவை நம்புறாரு, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ற. ஏஞ்சல் அங்க 144. டிக்கு போடுறார். என்ன ஆகும்? ஆறாவது முத்திரை தொடக்கப்படும். இதான் அங்க கதை. ஆறாவது முத்திரை தொடக்கப்படும். இதுக்காகத்தான் தேவன் பாதுகாத்து வச்சிருக்கிறார். இதுதான் தேவனுடைய ஜனங்கள் மேல அவர் வச்சிருக்கிற பாதுகாப்பு. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, உங்களை நான் பாத்துக்கிறேன். ஆறாவது முத்திரை தொடக்க போறோம், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். அந்த ஆறாவது முத்திரை தொடர்ந்து வானம் மடமடன்னு எல்லாம் சரிய போகுது, சூரியன் இருளாக போகுது, பயங்கரமான இது பூகம்பங்கள் வந்து அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நட்சத்திரங்கள்லாம் பூமியில உழுவுறத பாக்குறோம். அதெல்லாம் நடந்த பிறகு இயேசு வரப்போற, இயேசு தன்னுடைய இரண்டாவது வருகையில வந்து திரளான ஏஞ்சல்ஸோடு வரப்போறார். வந்து அவர் செய்யற நியாய தீர்ப்பு, வந்து அவர் செய்யற அழிவை பத்தி எப்படி எல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா? மெரிக்க போறாரா எல்லாரும். இயேசு தான் கோ இதுக்கு தான் பயந்து ஓடுறாங்க. அவர் மெரிக்கும் போது ஆட்டுஸ் இது ஒரு குதிரை ஐட்டுக்கு ரத்தம் ஓடுமா, அவனுடைய ரத்தம். அந்த மாதிரி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகுது. அது அது வர்றதுக்கு முன்பதாக பாதுகாப்பு, தேவனுடைய ஜனங்களுடைய பாதுகாப்பு பத்தி நமக்கு இங்க வசனத்துல போட்டிருக்கு. சரி, ரெண்டே ரெண்டு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பயன்பாடுக்கு முத்திரை அடிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நமக்கு பார்க்க முடியணும். இதுல முத்திரை அடிக்கப்பட்டவங்க பெரிய பரிசுத்தவான் சொல்றாரு, இதை விட பாக்கியம் என்னங்க நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியும். ஐ ஆம் சீல்ட் அண்ட் சேஃப். நான் முத்திரை அடிக்கப்பட்டு சேஃபா இருக்கிற, இன்னுமே இந்த பூமியில எது நடந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அந்த நம்பிக்கை காண்டி நமக்கு வந்துருச்சுன்னா, அந்த சங்கீதக்காரன் பாடின மாதிரி மலைகள் அதிர்ந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் மலைகள் கடல் சமுதிரத்தின் நடுவில் விழுந்தாலும் அவர் என்ன சொன்னாரு, நான் பயப்பட மாட்டேன். தேவன் என்னை முத்திரை அடிச்சு என்னை பாதுகாத்திருக்கிறார், நான் பயப்பட வேண்டியதில்லை. அவரைதான் இதை விட பிளஸட்னஸ் எதை யோசிச்சு பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். என்ன நடந்தாலும் தேவன் என்ன பாதுகாத்திருக்கிற, காத்து நம்ம மேல அடிக்கிற காத்தோ நம்மளுக்கு கெட்டதுக்கு வரக்கூடாதுன்னு பாதுகாக்கிற தேவன். இந்த சிருஷ்டிப்பின் சகல வல்லமைகளையும் அவர் நம்மளுடைய நன்மைக்காக அனுப்புறாருங்க. உங்களால யோசிக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு வேலை நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம், என்ன சொல்றீங்களோ, எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ அது கட்ட வேண்டியது இருக்கு, வேலை பிரச்சனை வேற இருக்கு, அத பிரச்சனை இருக்கு, இது பிரச்சனை, இதை நினைச்சாலும் குடும்ப பிரச்சனை. எனக்காக தேவன் இந்த சிருஷ்டிப்பின் வல்லமை காத்துங்களை கூட என்னுடைய நன்மைக்காக அனுப்புறாரா அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். அப்படிதானே ஒரு டைம்ல இருக்கு. அந்த மோசே காலத்துல வந்து மோசே போய் இப்படி எல்லாம் கடவுள் உங்களை காப்பாற்ற போறாருன்னு ஒண்ணு அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு அந்த ஃபேரோவுடைய கஷ்டம், அவரு அடிமைத்தனை பார்த்தே அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க. ஐயோ போப்பா நீன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படித்தான் நம்ம சில நேரங்களில் இந்த உலக கவலைகள் உலக காரியங்கள்ல போய் மற்ற காரியங்கள்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மதிப்பிடாம போயிடுறோம். எவ்வளவு பெரிய சீல்ட் அண்ட் சேஃப்ங்க நம்ம, பெரிய பாக்கியம் இல்லை. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் ஐ எம் சேஃப். அந்த அதனோட அனுபவத்தை அதனோட சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க, அதை அனுபவிக்க பார்க்கணும். ஏன்னா காத்தே கடவுள் நம்ம வாழ்க்கையில அனுப்புறது நம்மளுடைய நன்மைக்காக அனுப்புறாருன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்கள்லாம் நம்ம நன்மைக்காக இருக்கோம்னு நம்ம நினைக்கிறது இல்ல. நான் நினைச்சு பாரு, எனக்கும் கஷ்டம் இல்லைன்னு இல்ல, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நான் சொன்னேன்னா ஒரு செர்மனே எடுக்கலாம் என் கஷ்டங்களை. நான் நினைச்சு பாக்குறேன், இப்படி என்ன கஷ்டப்படுத்தினா தான் நான், இதுதான் என்ன பாதிக்கும், இதுதான் என்ன பரிசுத்தத்துக்கு கொண்டு போக முடியுமே, வேற எப்படி என்ன பாதிக்க முடியும், நான் எப்படி பரிசுத்தத்துல வளர முடியும்? நம்ம வாழ்க்கையில காத்து, நம்ம போற ஒரு படகுன்னு வச்சுக்காங்க, அதுல நிறைய காத்து அடிக்கத்தான் செய்யுது. நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நம்ம படகு மேல அடிக்கிற காத்தெல்லாம் பரலோக கரைக்கு கொண்டு போறதுக்கு தான் நம்ம படகு போவோமே தவிர, தப்பான வழியில் நம்ம படகு போவாது. அதாங்க நமக்கு இருக்கிற ப்ராமிஸ். காத்தெல்லாம் புயல்லாம் இல்லாம இருக்காதுல்ல, வருது எல்லாம் வருது, அதெல்லாம் எங்க கொண்டு போகுது நம்ம படக, பரலோகத்துக்கு கொண்டு போகுது. நம்ம மேல ஒரு காத்து கூட நம்ம நல்லது கடவுள் அனுப்புறாருன்னா, உங்க கஷ்டங்க கூட நல்லதுக்கு, உங்களை இப்படித்தாங்க சரி பண்ண முடியும், அவரு வேற எப்படிதான் உங்களை மாத்துறது? நீங்க அவ்வளவு ஓலியா வந்துட்டீங்களா? நீங்க இன்னும் எவ்வளோ குறைங்க இருக்கு, எவ்வளோ பாவங்க இருக்கு, எவ்வளோ பரிபூர்ணம் ஆக வேண்டியது இருக்கு. சகல விதமான பாடுகள் துயரங்கள் உங்களுக்கு வரும்போது மிகுந்த சந்தோஷப்படுங்க. ஏன்னா பொறுமையானது பூர்ண கிரியை சேர்ந்து உங்களை எவ்வளோ கரை சேர்க்கணும். அதனால தான் தேவன் அப்படி நம்மளை அனுப்புறாரு. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். எப்பேற்பட்ட தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்றத சந்தோஷப்பட்டு நம்ம ஆண்டவருக்கு கலி கூர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்தணும். என்ன ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்களேன். நமக்கு ஒன்றும் ஆவாதுங்க. தேவன் அந்த நமக்கு எனக்காக உலகமே முடியாம நிக்குது, என்ன ஒரு பெரிய அதிசயம். கடைசியாக இங்க சில பேர் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், உங்களுக்கு தெரியும் நீங்க ஒருவேளை முத்திரை அடிக்கப்படாம இருக்கலாம் இல்லைங்களா, சில பேர் இருக்கலாம் இன்னும் எனக்கு முத்திரை அடிக்க மாதிரி இல்லையா, சிந்தனை எல்லாம் சாத்தான் சிந்தனை தான், உலக சிந்தனை தான், கடவுள்கிட்ட என்ன இன்னும் முத்திரையே எனக்கு அடைக்கலையே. நீங்க ஒன்னு யோசிச்சு பாக்கணும், இன்னும் பூமி ஆடுதுங்களா, இன்னும் பூமி ஆடல, இன்னும் சந்திரன் ஒரு பிளாக் எல்லாம் ஆகல, ரெட் எல்லாம் ஆகல, இன்னும் ஸ்டார்ஸ் எல்லாம் விடல. ஆனா இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்காந்து ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மெசேஜ் தெரியுங்களா, ஒருவேளை இன்னைக்கு உங்களை முத்திரை அடிக்கிற நாளா இருக்கலாம், பாவத்தின் பக்கத்துல இருந்து திரும்பி ஏன் இந்த வலிர போற உலகத்தை பக்கத்துல இருந்து திரும்பி இயேசு பக்கம் திரும்பி இயேசு விசுவாசிங்க, அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கே முத்திரை அடிக்கப்படுவீங்க. என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு சேஃப்டி அதுல. அந்த மாதிரி நீங்க முத்திரை அடிக்கப்படாதவர்கள் இன்னைக்கு கூட திரும்பலாம், வலிய போற உலகத்தை விட்டு இப்படி பாதுகாக்கிற தேவன் பக்கம் நம்ம திரும்பும் ஜெபம் செய்யலாம்.